மாவீர மக்டா. லெப்டினன்ட் கர்னல் ஜீவன்.
வணங்குகிறோம் மகாவீரரே, வணங்குகிறோம் மகாவீரரே.
கொழும்பு ரோட்டுக்கு குறுக்காக நடந்த பெரும்பாலான நகர்வுகளை ஜீவன் வழிநடத்தியிருக்கிறான். தவழ்ந்து திரிந்து வேவு பார்த்தும், தாக்குதல் செய்து தலை நிமிர்ந்தும், தவறு செய்து தண்டனை பெற்றதும், உயிரை பணியம் வைத்து உறுதியை நிலைநாட்டியதும் எல்லாமே இந்த கொழும்பு ரோட்டில்தான். அதன் இருபரங்களிலும் நிற்கும் மரங்கள், வயல் வரம்புகள், மின் கோபுரங்கள், மண்மேடுகள் என்று எல்லாமே ஜீவனின் மனதில் அடக்கம். அணியின் நகர்வு தடைப்படுகிறது, பாதை தவறியது தெரிய வருகிறது. பெரியதொரு காவு அணியையும் அதற்கேற்ற சண்டை அணியையும் கொண்ட ஒரு நீண்ட மனித கூடுமென்றும் நகர ஆரம்பித்தது. அதன் முதலாளாக ஜீவன் நடந்து கொண்டிருந்தார். நாங்கள் சுமந்து திரிகிற ரவைகளில் எந்த ஒரு ரவை எந்த சிப்பாயின் உடலுக்குரியதோ தெரியல. இதே போல எனக்குரிய ரவையும் ஒரு சிப்பாய் இப்போது சுமந்து திரிவார். அது எப்போது புறப்படும் என்பது எவருக்கும் தெரியாது. சண்டைகளின் முன்னான நகைச்சுவை பொருள்களில் சிரித்தபடி ஜீவன் சொல்வது வழக்கம். அன்று கொழும்பு ரோட்டில் மையிரலிலே ஈழஜுத்தத்தின் இன்னுமொரு அத்தியாயம் முடிய இருந்த சூழ்நிலையில் பதுங்கி கிடந்த சிப்பாய் ஒருவரின் ஆரம்ப ரவையாக அது புறப்படும் என்பதை இவரும் அறிந்திருக்கவில்லை. இது ஜீவனின் வளமையான பாணி என்றால் ஒரு தளபதியை முதல் ஆளாக விட்டு முன்னே செல்லும் போது உண்டாகும் சங்கடம் பலருக்கு ஏற்படுவதில்லை. ஆபத்தை நாடி செல்லும் ஜீவனின் இயல்புக்கு சிங்கப்பூர சம்பவம் ஒரு சிறந்த உதாரணம். சிங்கப்பூர விடுதி பகுதி சிப்பாய்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது. ஒரே இடத்தில் தலதளவை பதுங்கி தாக்குதல் செய்யப்பட்டதே அதற்கு காரணம். அதிலே இரண்டாவது தாக்குதல் 1992 இடம்பெற்றது. அதிலே ஜீவன் களத்தளபதி. இதற்கு முன்பு நிகழ்ந்த தாக்குதலிலே கொல்லப்பட்ட எதிரிகளின் நினைவாக அமைக்கப்பட்ட சிறிய நினைவுத்தூவிய நிலையத்த இடத்திலே இருந்தே பார்க்க உள்ளதாக இருந்தது. எதிரி அதிலேயே காப்பு நிலையெடுத்து இவர்களை தாக்கினாலே தவிர அதை சேதப்படுத்த வேண்டாம் என்று இறுதி முதல் தொகுப்புறையிலே இவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட தாக்குதல் ஆரம்பித்தது. எதிரியின் கவச வண்டியை நோக்கி ஆர்பிஜி கணை ஒன்று சீறி சென்று வெடிக்க எங்கும் புகை மையம். பவல் உடைந்து விட்டதா என்ற கூச்சலும் இயந்திர உருமலும் வேட்டொழியுமாக சிறு குழப்பம் நிலவினாலும் ஆங்காங்கே தென்பட்ட எதிரிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டு கொண்டதாக பகை விலகிய போது பவலின் மிக சமீபத்தில் ஜீவன் தீ 55 நிற்பதையும் அவனின் தலையின் மேலாக 50 கலிபரால் சிவப்பாக தும்மியபடி பவல் பின்வாங்கி ஓடுவதையும் காணக்கூடியதாக இருந்தது. எந்த சமரின் போதும் இறுக்கமான பகுதிக்கே ஜீவன் அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். அந்த பகுதியிலே மிக இறுக்கமான இடம் நோக்கியே ஜீவன் ஈர்க்கப்பட்டதற்கு அவனது போரார்வமும் மாசற்ற வீரமும் காரணம். எங்கும் செல்வோம் என்று படைகள் எழுந்து நடந்ததும், எதிரும் வெல்வோம் என்று சூழ்பொட்டி நிமிர்ந்ததும் ஜீவன்களாலேயே அன்றி வேறு வழிகளில் அல்ல. ஜீவனின் வாழ்க்கை தடத்தில் பயத்துக்கு மட்டுமல்லாத பகட்டுக்கும் இடம் இருக்கவில்லை. தலைமைத்துவ பாடநெறி ஒன்றில் எல்லோரையும் விட அதிக புள்ளிகளை ஜீவன் பெற்றபோது ஆர்ப்பாட்டமின்றி தலைமையிலிருந்து கற்றதையும் தலைவரின் பேச்சடங்கிய ஒலிநாடாக்களை பரபரப்பின்றி கேட்டு வந்ததையும் அறியாத சிலர் மூக்கிலே விரல் வைத்தார்கள். நடை உடை பாவனைகள் கூட ஜீவன் எளிமையானவன். போராளிகளோடு சேர்ந்து பங்கர் வெட்டி கொண்ட ஜீவன் சற்று களையார சராசரி போராளியின் உடையில் தனது தளபதி இருப்பார் என்பதை சற்றும் எதிர்பாராத ஒரு புதிய போராளி தொடர்ந்து வேலை செய்யும்படி ஜீவனை ஏவியதும், அடுத்த தேநீர் இடைவெளி வரை ஜீவன் மௌனமாக பங்கர் வெட்டியதும் மங்கிப்போக முடியாத மனப்பதிவுகள் அவை. பணியிலே நிகழ்ந்த பல மறைப்புச் சமர்களிலே இறுக்கமானவை என கருதப்பட்ட இடங்களிலும் மோயாதைகள் 2 நடவடிக்கையிலும் முக்கிய பங்குகளை வகித்து பின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தின் இணைத்தளபதியாக பொறுப்பேற்றவேன். ஏறத்தாழ 15 கால வெடிப்புகையையும் சமற்புழுதியையும் சுவாசித்ததால் 30 அகவையில் முதல் தடவையாக ஈழை நோயால் பாதிக்கப்பட்டவின் நிகழ்கிறது இந்த நிகழ்வு. இந்த எளிமை கலந்த அர்ப்பண உழைப்புகளாலேயே பெரு வெற்றிகள் சாத்தியமாகும் என்பதை எவரும் மறப்பதற்கில்லை. 1980களின் ஆரம்பத்தில் இணைந்து கொண்ட ஜீவன் 90 பிற்பகுதியிலே ஒரு தனிச்சண்டை அணியின் தலைமையாளனாக வளர்ந்திருந்தான். தானே வெகு பார்த்து திட்டமிட்டு களத்தில் வழிநடத்துவதை அப்போது அவன் எப்போதும் விரும்பினான். வெற்றியும் அவனையே விரும்பியது. சாதனைகள் புதைந்த ஜீவனின் போரியல் வாழ்வில் சோதனைகளுக்கும் குறைவில்லை. கொடுமைமலை பகுதியில் கோமாண்டோக்களுக்கு எதிரான தாக்குதலிலும், பூநகரி தவளை சமரிலும், பின்பு கோமாஞ்சோலை முகாம் தாக்குதலிலும் உடலின் இடையிலே ஈயமும் பங்கேற்கும் அளவுக்கு செம்மையாக காயப்பட்டிருந்தான். கொழும்பு ரோட்டிலே போராளிகளின் சுமை கருதி தவிக்க வேண்டிய பாதை ஒன்றினூடாக வழிநடத்தியதால் ஏற்பட்ட இழப்புக்கான தண்டனை அறிவித்தலை கூறிய போது மிக அமைதியாக பதில் வந்தது, "சரி, நிறைவேற்றுங்கள்" என்று. அதைத் தொடர்ந்து ஆரம்ப போராளியைப் போல பொன்குணாவை முகாம் தகர்ப்புக்கான தடை உடைப்பு பயிற்சி பெறுகிறான் ஜீவன். தொட்டாஞ்சுங்கி முட்கள் முழங்காலிலும் முழங்கைகளும் புண்களை ஏற்படுத்தின. தன்னை தோல் குடித்து தூக்கி நிறுத்திய தளபதி அரவணைத்து ஆறுதல் தந்த தோழன், முன்னடந்து வீரம் காட்டி விழப்புண் சுமந்த பெருமகன், மண் தோய்ந்த காயத்தோடு பயிற்சி பெறுவதைக் காண பயிற்சி பொறுப்பாளின் மனம் விம்முகிறது. "ஜீவனன், நீங்கள் எழுந்து போய் சற்று ஓய்வெடுக்கலாம்" என்றார். புலிக்ரோலில் போய்கொண்டிருந்த ஜீவனிடமிருந்து நிமிர்ந்து பார்க்காமலே பதில் வந்தது, "எல்லாருக்கும் பொதுவான விதிகளை எனக்கும் பொருத்தம்." இறுக்கமான முகத்தோடு தொடர்ந்து நகரும் ஜீவனை பார்க்க பயிற்சி பொறுப்பாளரின் உதடுகள் துடித்து விழிகள் பொங்க குரல் தடுமாமல் சமாளித்தபடி கூறினார். "பயிற்சி புண் அதிகமாகிவிட்ட போராளிகளுக்கு நாங்கள் பயிற்சி தருவதில்லை. இங்கு நானே பொறுப்பாளன். இது என்னுடைய உத்தரவு. நீங்கள் எழும்பலாம்." இதுவரை தங்கள் உணர்வுகளை மறக்க வைத்து ஜீவனோடு நகர்ந்து கொண்டிருந்த அத்தனை போராளிகளும் நன்றி பெருக்கோடும் நிமிர்ந்து பெருமூச்சோடும் பயிற்சி பொறுப்பு ஆசிரியரை நிமிர்ந்து பார்க்கிறார்கள். ஒவ்வொரு சோடி கண்களிலும் ஒவ்வொரு சோடி கண்ணீர் துளிகள். ஜீவனுடைய எளிமையையும் அர்ப்பணிப்பையும் போலவே குறும்புகளையும் குறைவான பக்கங்களையும் கூட தலைவர் அறிந்திருந்தார். இருப்பினும் கற்றாரை கற்றாரை காமுறுவர் என்பது போல, பலம் பலத்துக்கு மரியாதை செய்யும் என்பதைப் போல, வீரம் வீரத்தால் ஈர்க்கப்படுவதும் தவிர்க்க முடியாது என்பதைப் போல, ஜீவனின் சாவுக்கு பின்னான தலைவரின் உணர்வு வெளிப்பாடுகள் திரைவிலக்கி தெரிய வைத்தன. சராசரிக்கு மேலாக ஜீவனின் போரியல் பண்புகளை தலைவர் அவதானித்து வைத்திருந்தார் என்பதை புரிய வைத்தன. ரோட்டில் ஜீவன் கம்பீரமாக கால்வதிக்க நிழல் போல கடந்து சென்றார்கள் போராளிகள். அந்த இருட்டிலும் ஆட்களை அடையாளம் கண்டு காதோடு தூரம் விசாரித்து தூரம் சொல்லி தோள் தட்டி துரிதப்படுத்தி நின்றான் ஜீவன். ஆபத்தை நோக்கி முதலாளாக சென்று அதன் நடுவிலே நின்று நம்பிக்கை தருவதும், கடைசியாளாக அந்த இடத்தை விட்டு அகல்வதும் போராளிகள் ஜீவன் மேல் பற்றி வைத்ததற்கான பிரதான காரணிகள். வீரமுள்ள எவராலும் ஜீவனை வெறுக்க முடியாது. ஜீவனின் நினைவுகளை மீட்டும் போது தனக்கு கீழுள்ள படைத்தலைவர்களின் உணவுத் தட்டுக்களை கூட கழுவி வைத்து ஒடுக்கம் வழக்கும் எளிமையோ, அல்லது முன் செல்லும் போது முதல்வனாகவும் பின் வலிக்கும் போது இறுதியாளாகவும் வரும் தலைமைத்துவமா, எது மேலோங்கி நிற்கிறது என்ற அலசினால் அவை இரண்டையும் விட அவனின் களவீரமே எல்லோர் மனதிலும் ஆழப்பதைந்து கிடக்கிறது. பிறந்தபோது குடிசையில் பிறந்த ஜீவன் இறந்தபோது ஈழத்தின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருந்ததற்கும் அவனது ஏழ்மையற்ற கம்பீர மனமே காரணம். பிறப்பால் எவருக்கும் பெருமை வருவதாக நான் நம்புவதில்லை. ஜீவன் தன் நட்பினால் தாய் மண்ணின் தலையை பலமுறை நிமிர வைத்திருக்கின்றான். அவன் இழப்பால் தாய்மண்ணே சோகம் ததும்பும் பெருமையோடு ஒரு கணம் தலை குனிந்து நின்றது. ஜீவன் இரத்தம் தோய்ந்த கொழும்பு சாலையில் இருக்கும் எதிரி சுவடுகள் என்றோ ஒரு நாள் துடைத்தளிக்கப்படும். அந்த உன்னத சுதந்திர திருநாளின் போது தாயகம் பெருஞ்சாலைகள் கருத்தாரிட்டு சிவனே வழங்கப்படும். ஆனால் ஜீவனின் உணர்வுகள் சுமந்து நிற்கும் ஒவ்வொரு தோழனுக்கும் என்றுமே அது ஒரு செஞ்சாலைதான். ஜீவனின் மாவீரமகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா. நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் மூலவு அந்த நினைவை அழைத்து தானே அழுகுது போலவு இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடம் நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா எனது நண்பனே எந்த மனசில் நீயடா வந்து கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா